அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உஸூலுல் ஹதீஸ் என்கிற பகுதிக்குள் நாம் இப்போது நுழைய இருக்கிறோம். முதலில் உஸூலுல் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உஸூலுல் ஹதீஸ் என்றால் அது சில அடிப்படைகளை கொண்ட அறிவு. இந்த அடிப்படைகளை வைத்து என்ன செய்யப்படும் என்றால், சனத் மதன், சனத் என்றால் அறிவிப்பாளர்கள் வரிசை தொடர் குறித்தும், மதன் அந்த செய்திகளுடைய, ரசூலுல்லாஹி சொன்னதாக அல்லது அவர்கள் செய்ததாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் குறித்தும் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை ஆராயக்கூடிய அறிவு. இப்படி ஆராய்ந்து என்ன செய்யப்படும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்ற முடிவு செய்யப்படும். அதாவது உஸூலுல் ஹதீஸ் என்பது ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டால் இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது இதை நாம் ரத்து பண்ண வேண்டுமா மறுக்க வேண்டுமா என்பதை அறிந்து கொள்வதற்கான அறிவு. இதற்கு அடிப்படை என்ன, இதை எதை வைத்து நாம் ஆய்வு செய்வோம் என்று கேட்டால், அறிவிப்பாளர் தொடரை வைத்து நாம் ஆய்வு செய்வோம். அந்த தொடர் துண்டிக்கப்படாமல் இருக்கிறதா, அந்த தொடரில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீதியா நேர்மையானவர்களா, ஞாபக சக்தி உள்ளவர்களா, பொய் பேசாதவர்களா, மோசடி செய்யாதவர்களா, அடுத்தது ஒருவர் தனக்கு சொன்னதாக இன்னொருவர் சொல்கிறாரே, இவர்கள் ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்களா, ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா, சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து சனதிலே கோளாறு இல்லாமல் இருக்கிறது. இதே பார்த்து சொல்லப்படக்கூடிய செய்தியும் பார்க்கப்படும். அந்த செய்தியிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை பார்த்து இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அறிவுக்குத்தான் உஸூலுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும். உஸூலுல் ஹதீஸினுடைய அடிப்படையாக இருப்பது என்ன என்று கேட்டால், சனதும் மதனும் தான், அறிவிப்பாளர் தொடரும் அங்கு சொல்லப்படக்கூடிய செய்தியும் தான். இந்த உஸூலுல் ஹதீஸினுடைய நோக்கம் என்னவென்றால், ஹதீஸ்களை தரம் பிரிப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை தரம் பிரித்து இது சஹீஹானது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இது சஹீஹ் இல்லை, இது லைஃப் அல்லது பலவீனமானது அல்லது இட்டுக்கட்டப்பட்டது என்கிறதை முடிவு செய்யக்கூடிய ஒரு முடிவு செய்வதுதான் இந்த உஸூலுல் ஹதீஸினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். நாம் ஏற்கனவே நமக்கு ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், சுன்னா என்றால் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் இவைதான் சுன்னா என்ற வட்டத்துக்குள் வரும். ஹதீஸ் என்று சொல்கிற போது சற்று சுன்னாவை விட சற்று விரிவாகவும் இருக்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள், இயல்புகள், அவர்களை பற்றிய வர்ணனைகள் சஹாபாக்கள் செய்தவைகளும் ஹதீஸ்க்குள் சேரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி இவ்வாறு இருந்தது, அவருடைய தாடியில இத்தனை வெள்ளை முடி இருந்தது என்கிற செய்திகளும் வரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லப்படக்கூடிய செய்தி. அதற்காக எங்களுடைய தாடியிலே 16 முடி வெள்ளை முடி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்தி என்கிறதுனால் இதுவும் ஹதீஸ் என்கிற வட்டத்துக்குள் வரும். இந்த ஹதீஸ்களிலே சஹீஹா லைஃபா என்கிறதை தீர்மானிப்பதுதான் உஸூலுல் ஹதீஸ். இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் தொடர்பாக பயன்படுத்தப்படக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது, இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தன் என்றால் என்ன, சனத் என்றால் என்ன என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு உதாரணத்தை சொன்னால் வசதியாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக நாம் எல்லோரும் அறிந்த ஒரு ஹதீஸ் தான், இன்னமல் அமாலு பின்னியார், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே தீர்மானம் செய்யப்படுகிறது என்கிற ஹதீஸ். சஹீஹுல் புகாரி இதிலே முதலாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இதுதான். இதிலே இன்னமல் அமாலு பின்னியார் வ இன்னமா லிகுல்லி இம்ரியின் மானவா பவன் கான ஹிஜ்ரத்து ஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா எல்லங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும். அவர் அவர் என்ன நினைத்தாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். யார் அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் அதை அடைந்து கொள்வார். யார் உலகத்துக்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவர் அதைத்தான் அடைந்து கொள்வார் என்ற கருத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்திக்கு மதன் என்று சொல்லப்படும். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிந்திருந்தாலும் அவங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையே நீண்ட கால இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளிக்குள் இந்த ஹதீஸை புகாரி இமாம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார் என்ற தகவலை இமாம் புகாரி சொல்வார். அதற்குத்தான் சனத் என்று சொல்லப்படும். உதாரணமாக இந்த ஹதீஸுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஹத்தஸனா அல்-ஹுமைதியு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், நமக்கு ஹுமைதி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அவர் சொன்னார், கால ஹத்தஸனா சுஃபியான், அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு சுஃபியான் சொன்னார் என்று அவர் சொன்னார். புகாரி இமாமுக்கு ஹுமைதி சொல்ல, ஹுமைதி அவர்கள் யாரிடமிருந்து பெற்றிருக்கிறார் என்றால் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்றிருக்கிறார். கால ஹத்தஸனா யஹ்யா இப்னு ஸயீத் அன்சாரி, இமாம் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு யஹ்யா இப்னு ஸயீத் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாக அவர் சொன்னார். கால அஹ்பரணி முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்தைமியு, அவர் அதாவது யஹ்யா எப்படி சொன்னார் என்றால், எங்களுக்கு முஹம்மது இப்னு இப்ராஹிம் சொன்னார் என்று சொன்னார். அந்த யஹ்யா இப்னு இப்ராஹிம் எப்படி சொல்கிறார், அன்னஹு ஸமிஅ அல்கமா இப்னு வக்காஸ் அல்லைசி, அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக முஹம்மது இப்னு இப்ராஹிம் அவர் சொல்கிறார், எனக்கு அவங்க சொன்னாங்க. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலல் மிம்பர், லைசி இமாம் லைசி என்ன சொல்கிறார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இந்த ஹதீஸை சொல்ல நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அப்ப உமர் நேரடியான அறிவிப்பாளர் சமீத்து கால சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்று இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இந்த ஹதீஸை கேட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மிம்பர்ல இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அதை இமாம் லைஸ் கேட்கிறார், அதை கேட்டுவிட்டு அவர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அவருக்கு சொல்கிறார். அவர் பலருக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார், அதில் யஹ்யா இப்னு ஸயீத் அன்சாரி என்கிறவர் அடங்குறார். அவர் பலருக்கு இந்த ஹதீஸை சொல்கிறார், அதில் சுஃபியான் என்கிறவர் அடங்குறார். சுஃபியான் வந்து ஹுமைதி அப்துல்லா இப்னு ஸுபைருக்கு சொல்கிறார், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக இமாம் புகாரிக்கு கிடைக்கிறது நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கு சனத் என்பது இந்த அறிவிப்பாளர்கள் தொடர் அவ்வளவுக்கும் கிடைக்கும். நாம் பொதுவாக ஹதீஸை அறிவிக்கும் போது அதாவது புகாரி சொன்னார் என்று செய்தியை மட்டும் சொல்லிவிடலாம், சில நேரம் குறித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி அமல் பின்யாத்ங்கிறதை சொல்லிவிடலாம். இடையில இவ்வளவு பேர் அடங்கியிருக்கிறார்கள், இவர்கள் தான் சனதுக்குரியவர்கள், இவர்கள் தான் இந்த செய்தியினுடைய சனத். செய்தி வந்து இந்த மாதிரி அமல் பின்யாத்ங்கிறது மத்தன் என்று சொல்லப்படும். இப்போது உசூல் ஹதீஸில் என்ன செய்யப்படும் என்றால், இந்த அறிவிப்பாளர்கள் அவ்வளவு பேரையும் வைத்து சஹாபிகளை வச்சு ஆய்வு செய்யப்பட மாட்டாரு, அவங்க சொன்னார்கள் என்று சொல்லி சொன்னார். மனிதன் என்ற அடிப்படையிலே வார்த்தை பிரயோகங்களில் தவறு ஏற்படலாம், முன்னால பின்னால உள்ளதை சொல்லலாம். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலே பெரும் பகுதியை சொல்லியிருக்கும் போது சில பகுதியை சொல்லியிருக்கலாம், அவர் எதை சொல்ல வேண்டும் என்று அவர் கருதினாரோ அதை சொல்லியிருக்கலாம். இப்படி மனிதனை அவங்க தேவையை கருதி பேசியிருக்கலாம், அல்லது சில நேரங்களிலே மனிதன் என்ற அடிப்படையிலே சில தவறு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஹதீஸை இட்டு கட்ட மாட்டார்கள். அந்த அதற்கு பின்னால் இருக்கிறவர்களை பொறுத்தளவில் அவருடைய ஞாபக சக்தி, நீதி, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய ஹதீஸ்கள் தொடர்பில் அவங்களுடைய நிலைப்பாடு, இது அனைத்துமே ஆய்வு செய்யப்பட்டு எல்லாமே சரியாக இருக்கும் போதுதான் இந்த ஹதீஸை நாம் சஹீஹ் என்று சொல்கிறோம். ஆக சனத் என்கிறது இந்த அறிவிப்பாளர்கள் தொடரையும், மதன் என்கிறது குறித்த அந்த ஹதீஸையும் குறிக்கும். அடுத்ததாக ஹதீஸை குறிக்கும் போது சில வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸுக்கு இணையாக பயன்படுத்தப்படும். அதிலே அல் ஹபர் என்ற ஒரு வார்த்தையும் உண்டு. அல் ஹபர் என்றால் செய்தி என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹதீஸ் துறையிலே இந்த வார்த்தை மூன்று அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படலாம். அந்த வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது என்ன என்று கேட்டால், ஹபர் என்பது ஹதீஸ் என்கிற கருத்தையே தரும் என்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹபர் என்று வந்தால் அதுவும் ஹதீஸுடைய அர்த்தத்தை தான் குறிக்கும் என்கிறது. இரண்டாவது ஒரு கருத்தை சொல்வார்கள், அதாவது இது நேராக ஹதீஸுக்கு முரணான அடிப்படையில் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்தை தருவதற்காக பயன்படுத்தப்படும். பல் ஹதீஸு மாஜா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் கபரு மாஜா அன் கைரிஹி, ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அவர்கள் தொடர்பில் வந்த செய்தியை குறிக்கும். கபர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாமல் பிறர் குறித்த செய்தியை குறிக்கும் என்ற ஒரு தகவலையும் சில அறிஞர்கள் சொல்வார்கள். மூன்றாவது கருத்து, அம்மு மின்ஹு, ஹதீஸை விட ஹபர் என்கிறது விரிவான அர்த்தத்தை தரும். ஹபர் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மடங்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காமல் வேறு சில சிலர் குறித்த செய்திகளையும் குறிக்கும். எனவே அந்த ஹபர் என்கிற வார்த்தையும் சில ஹதீஸ்ல பல இடங்களில் பயன்படுத்தப்படும். ஹபர் என்பது ஹதீஸுடைய அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படலாம், அல்லது ஹபர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாமே பிறருடைய சம்பந்தப்பட்ட செய்தியை குறிக்கிறது என்கிற அர்த்தத்திலும் பயன்படுத்தலாம். அல்லது ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டதையும் பிற சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டதையும் குறிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகமாக ஹபர் என்கிற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படலாம். மற்றும் சில இடங்களிலே ஹபர் என்கிறது ஹதீஸை விட சுருக்கமான ஒரு அர்த்தத்தை தரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சஹாபி சொல்கிற போது இது ஹதீஸ் என்கிற வட்டத்துக்குள் வந்து சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்ய நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாபி சொல்கிற போது அது ஹதீஸ் என்கிற வட்டத்துக்குள்ளும் வரும். நபி அவர்களை பற்றி அவர் விளங்கிக் கொண்டு அவர் சொல்லக்கூடிய செய்தியை வந்து ஹபர் என்கிற தகவலை சேர்ப்பார்கள். இந்த வழி அடிப்படையில பார்க்கிற போது ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர் புரிந்து கொண்டதை சொல்லுவார். அப்படி சொல்லுகிற போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த செய்தியாக இருக்கும். ஆனால் நபி அவங்க சொன்னதாக நேரடியாக காதல கேட்டு செல்வதில்லை, பார்த்து அவர் விளங்கிக் கொண்டதை சொல்லுவார். சில நேரங்களில் இந்த மாதிரி சொல்கிற போது அதிலே பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த சஹாபியினுடைய புரிதல் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்திருக்கிறார்கள். கண்காணித்து விட்டு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற வண்ணம் சிறுநீர் கழித்ததற்கான ஆதாரபூர்வமாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவதானித்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை அவர்கள் கண்டது கிடையாது. எனவே நபி அவர்களுடைய பழக்கத்தில் இது இல்லை என்கிறதை அவர்கள் உறுதி செய்து இந்த கருத்தை சொல்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு செய்தி. இதுக்கு ஹபர் என்ற வார்த்தை பிரயோகத்தை சில அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்தது ஹதீஸுக்கு இணையாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் அசர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். சில அறிஞர்கள் இதை ஹசர் என்பதை ஹதீஸ் என்கிற அர்த்தத்திலும் பயன்படுத்துவார்கள். இதனால் தான் அதாவது முஸ்கிருல் ஆசார் முரண்படுகிற மாதிரி தெரியக்கூடிய ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கிதாப் இமாம் தஹாவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு முஸ்கிருல் ஆசார் அதாவது ஹதீஸ்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்கிற அர்த்தத்திலே அதுக்கு புத்தகத்துக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அசர் என்கிறது அதாவது ஹதீஸுக்கு அர்த்தமாகவும் பயன்படுத்தப்படும். சில இடங்களிலே ஹதீஸ் என்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தை குறிக்க பயன்படுத்தப்படும். சில இடங்களிலே அசர் என்பது சஹாபாக்கள் தாபியங்களுடைய சொல் செயல்களை குறிக்கிறதுக்காக அசர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதாவது ஹதீஸ் ஹபர் அசர் என்கிற இந்த வார்த்தைகளுடைய பொருளை புரிந்து கொள்வது உசுல் ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தொடராக இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் வகுப்பிலே நாம் நோக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.